இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூர், கேஜிஎஃப், ஊட்டி மற்றும் கோத்தகிரியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் என்ற இந்த நான்காவது வாலியத்தினுடைய தொடர் வகுப்புல இன்னைக்கு நாம புதிய ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். பாடம் எண் 11. அந்த பாடத்தினுடைய தலைப்பும் த பேட்டில் ஆஃப் அர்மகதோன், அர்மகதோன் யுத்தம். இதுவரைக்கும் நாம ஆரம்பத்துல இந்த வால்யூம் அதனுடைய துவக்கத்துல இந்த பழிவாங்கும் நாள், இந்த அர்மகதோன் யுத்தம், இது பற்றின டாக்டரினல் விஷயங்கள் நம்ம வசனத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக முதலாவது நாம பார்த்தோம். அதுக்கு பின்னால சில ஆதாரங்களை நிரூபிக்கும் வகையில இந்த நியாய தீர்ப்பு எப்படி நியாயமானது, கிறிஸ்டண்டம் எப்படி எல்லாம் இருந்தாங்க, இன்னைக்கு இந்த உபத்திரவம் தவிர்க்க முடியாத அளவுக்கு நெருங்கி கொண்டு வருவதற்கான நிரூபணங்கள் என்று நிறைய பாடங்கள், முழுவதுமே சில சான்றுகளை மாத்திரம் முன்வைக்கக்கூடிய பாடங்களாக அங்க இருந்துச்சு. இப்ப மீண்டும் பழைய படிக்கு தீர்க்க தரிசனங்களுக்குள்ளாக நம்ம முழுவதும் திரும்புகிற பாடம் இங்க ஆரம்பிக்குது. சோ இனி பார்க்க போகிற பாடங்கள், 5 பாடங்கள் சகோதர சகோதரிகளே, முழுவதும் இந்த அர்மகதோன் யுத்தம் பற்றி, வரப்போகிற அந்த மகா உபத்திரவ காலம், அதனுடைய நிறைவேறுதல், அதுல பங்கெடுக்கிறவர்கள் குறித்த தீர்க்க தரிசனமாக அங்க இருக்கு ஆழமான வசனங்களை நாம தியானிப்போம். சோ அந்த வகையில இன்னைக்கு நாம 11வது பாடம் நாம பார்க்க போகிறோம். இது பாதி நாம் இன்று பார்ப்போம், மீதி பாதிய அடுத்த வகுப்புல நாம நிறைவு செய்வோம். தி பேட்டில் ஆஃப் அர்மகதோன், அர்மகதோன் யுத்தம். இந்த தலைப்புக்கு ஆதார வசனமாக எரேமியா 25 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கலாம்.
வடக்கில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், சமீபமானவர்களும் தூரமானவர்களும் ஆகிய அவரவர்களுக்கும், பூமியின் மீதில் உள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடித்து கொடுத்தேன். சேக்காக்கு என்கிற ராஜாவும் அவன் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பார்கள் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால், நீ அவர்களை நோக்கி, நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட்ட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவது இல்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் திருத்த தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலயம் மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய்விட்டும் ஜாதிகளுடைய கத்திற்கு வழக்கு இருக்கிறது. மாமிசமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கத்தரால் கொடையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கமண்ணப்படாமலும் பூமியின் மேல் எழுவாவார்கள். மேய்ப்பர்களே அழருங்கள், மந்தையின் பிரஸ்தாபம் ஆனவர்களே சாம்பலை புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடிப்போகிறதுக்கும் மந்தையில் பிரஸ்தாபம் ஆனவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கும் இடம் இராது. தங்கள் மேய்ச்சலை கத்த பாலாக்கிறது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபம் ஆனவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுயித்திருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரம் ஆகின. அவர் பதிலிருந்து புறப்படும் சிங்கத்தை போல் இருந்தார்.
இதை யாராவது ஆதார வசனமாக வைத்து சகோதரர் இந்த பாடம் அங்கு ஆரம்பிச்சிருக்கிறார். சோ அர்மகதான் யுத்தம் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து இந்த வசனத்துல நாம அங்க பார்க்கிறோம். இந்த பாடத்தின் துவக்கத்துல சகோதரர் முன்வைக்கும் அந்த காரியம் என்னன்னா, சகோதரர் சகோதரிகளே, இந்த பழிவாங்குதலினால் இந்த பழிவாங்குதலின் நாளில் நிறைவேறுகிற இந்த யுத்தம் அர்மகதான் யுத்தம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும், எந்த அளவுக்கு பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும் என்று பார்த்தோம்னா, அது ஏதாவது ஒரு அடையாளத்தின் மூலம், ஒரே ஒரு அடையாளத்தின் மூலம் சொல்லுவதற்கு முடியாமல் அநேக அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த ஒரு திட்டம் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ தேவன் இந்த உபத்திரவத்தின் உக்கிரத்தை, இந்த யுத்தத்தினுடைய தீவிரத்தை உணர்த்தும் வகையில இதுக்கு அநேக அடையாள பாஷைகள் பைபிள் அங்க பயன்படுத்தியிருக்கிறார். உதாரணம், அது பூமி அதிர்ச்சி, இல்லாட்டி கல்மலை, இல்லாட்டி அது என்ன சொல்லலாம், தேவனுடைய கோபாக்கினியின் நாள், அது ஒரு மிகப்பெரிய சூறை காற்று, அல்லது அது ஒரு புசல் காற்று, இந்த மாதிரி எல்லாமே நிறைய அடையாளங்கள் பயன்படுத்தி வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம் நம்ம வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 16:14 இது தேவனுடைய மகா நாள்ல நடக்கிற யுத்தம் என்று முதலாவது சொல்லப்படுது. வசன வாசிங்க, ஒரு அடையாளம் இந்த அர்மகதான் யுத்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யுத்தம் தேவனுடைய மகா நாள்ல நடக்கிற யுத்தம், இங்கிலீஷ்ல பேட்டில் ஆஃப் தட் கிரேட் டே ஆஃப் காட் அல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில சம்பவிக்கிற யுத்தம் தான் இந்த அர்மகதான் யுத்தம். அதே வகையில 18 வாசிக்கும் போது இந்த அர்மகதோனுக்கு இன்னொரு அடையாளம் சொல்லப்படுது.
சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னங்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது.
பூமி மிகவும் அதிர்ந்தது, இங்கிலீஷ்ல NIV-ல a severe earthquake வருது. a severe earthquake அப்படின்னா ஒரு தீவிரமான பூமி அதிர்ச்சி. சோ இது 16 கலசங்கள் ஊற்றப்படுது, அதுல 7 கலசம் ஊற்றப்படும் போது இங்க நடக்கிற விஷயங்கள் அங்க சொல்லப்படுது. சோ இந்த எர்த்குவேக் அல்லது பூமி எதிர்ச்சி, அதுவும் சிவியர் எர்த்குவேக், தீவிரமான கொடிதான் அந்த பூமி எதிர்ச்சி கூட அருமையான அடையாளம் இந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ஜெபனியா 3:8 இந்த வசனத்துல இன்னொரு அடையாளம் அங்க சொல்லப்படுது. வசனம் வாசிங்க, பாருங்க, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி. அதாவது இந்த மகா, மன்னிக்கணும், இந்த அர்மகதோன் யுத்தம் பத்தி இந்த இடத்துல சொல்லும் போது தேவன் தம்முடைய உக்கிரமான கோபத்தை ஜனங்கள் மேல சொரியற ஊற்றுகிற காலம், இங்கிலீஷ்ல த ஃபயர் ஆஃப் ஜெஹோவாஸ் ஜெலசி, இங்கிலீஷ்ல அப்படியே வருது, கர்த்தருக்கு பதிலாக அந்த பேரே அங்க வந்து த ஃபயர் ஆஃப் ஜெஹோவாஸ் ஜெலசி என்று அங்க சொல்லப்படுது. சகோதர சகோதரிக்கு இன்னொரு வசனம் நாகும் 1 வசனம் 3:6-7
கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்ப வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது.
கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. His way is in the whirlwind and in the storm. சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது.
மேகங்கள் அவருடைய பாத தூணாகி.
6:7
அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவர் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல எரிக்கப்படுகிறது, அவராலே கண்மணிகள் பேக்கப்படும். கர்த்தர் நல்லவர்.
போதும் போதும். சோ இங்க நாம பாக்குறோம், அவருடைய வழி அது சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் அங்கே இருக்குது. சோ இந்த சுழல் காற்று பெரும் காற்று, இங்கிலீஷ்ல வைர்வின் அண்ட் ஸ்டாம், இது கூட அந்த அர்மகதான் யுத்தத்துக்கு வேதத்துல விசேஷமா தீர்க்க தரிசன பகுதியில் கொடுக்கப்படுகிற அடையாளங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 28:2.
இதோ திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன் அவரை ஆண்டவரிடத்தில் இருக்கிறான், அவன் கண்மணியை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி போடுவான்.
அப்புறம் ரெண்டு வாசிச்சுட்டேன், ரெண்டு வாசிச்சுட்டீங்களா? போதும். ஆனா இந்த வசனம் தமிழ்ல ரொம்ப ராங் டிரான்ஸ்லேஷன். வாசிங் சிஸ்டர் மறுபடியும்,
இதோ
திராணியும்
வல்லமையும்
உள்ள ஒருவன்
ஆண்டவரிடத்தில்
இருக்கிறான், அவன் கல்மலை. பாருங்க இங்க இந்த முதல் பாகத்துல அது ஒருவன் வருது இல்லையா தமிழ்ல, இதோ திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில். இங்கிலீஷ்ல அப்படி இல்ல, பிஹோல்ட் இட் கமத் மைட்டி அண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரம் த லார்ட். தமிழ்ல சொல்லணும்னா அது அந்த ஆள் தத்துவத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் பத்தி கூட சொல்லப்போது ஒரு வசனத்துல இருக்கு இல்லைங்களா, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆக்சுவலி அது விரும்பப்பட்டவர் இல்ல, விரும்பப்பட்டது, ஏன்னா அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். எஸ், அதே போலதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த மக அந்த அர்மகதோன் யுத்தம், அந்த மகா உபத்திரவ காலம், அந்த உபத்திரவம். சோ இத ஒரு ஆள் தத்துவத்துல ராங் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. பட் இங்கிலீஷ்ல அது ஆள் தத்துவத்துல வருதுல, பிஹோல் பாருங்க, பார் இட், அது எது? அந்த அர்மகதோன் யுத்தம், மகா உபத்திரவம். கமத் மைட்டி அண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரம் தி லார்ட். தமிழ்ல சொல்லணும்னா படிங்க சிஸ்டர், இப்பாது திராணியும் வல்லமையுமாய், அவ்வளவுதான் சிம்பிள். இதோ திராணியும் வல்லமை உள்ளதுமாய் வரும். ஆனா அப்படி வருகிற அந்த அர்மகதோன் மகாபுத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அடையாளங்கள் வாசிங்க, அது அது கல்மழையை போலவும் சங்கார புசல், இங்கிலீஷ்ல பாருங்க டெம்பஸ்ட் ஆஃப் ஹெயில், கல்மழை போலவும் அப்புறம் சங்கார புசல், டெஸ்ட்ராயிங் ஸ்டார்ம், அப்புறம் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல இருக்கும், ஃபிளட் ஆஃப் மைட்டி வாட்டர்ஸ். இதெல்லாம் இப்பதான் நம்மளே பார்க்கிறோம். மகா உபத்திரவத்துக்கு, அர்மகதோன் யுத்தத்துக்கு தேவன் தீர்க்க தரிசனத்துல ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், ஸ்ட்ராங் அடையாளங்கள் அங்க பயன்படுத்துறாரு. பாருங்க இது வரைக்கும் எவ்வளவு நாம பார்த்தோம்னா, அது தேவனுடைய மகா நாளின் யுத்தம், அது ஒரு தீவிரமான பூமி அதிர்ச்சி, அது தேவன் தம்முடைய உக்கிரமான கோபத்தை ஜாதிகள் மேல உத்திர நாள், இல்லாட்டி அது ஒரு சுழல் காற்று அல்லது பெரும் காற்று. இப்ப நாம கடைசியா பாக்குறோம், அது ஒரு கல்மலை அல்லது சங்கார புசல் அல்லது புரண்டு வருகிற பெரு வெள்ளம். சோ ஏன் இப்படி அநேக அடையாளங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தேவன் பேசிட்டார்னா, பேச வேண்டிய அளவுக்கு அது முக்கியமான விஷயம். சோ இந்த அர்மகதோன் இந்த யுத்தம் சுருக்கமா ஒரு அடையாளத்துல சொல்லி போகும் அளவுக்கு சாதாரணமான விஷயம் இல்ல. அது நடந்து நிறைவேறும் போது எப்படியெல்லாம் நிறைவேறுமோ அதைய விளக்குவதற்கு உண்மையிலேயே ஒரு அடையாளத்தை நம்ம சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால்தான் அதனுடைய தீவிரத்தை உணரும் வகையில தேவன் பயன்படுத்துறார் பல விதமான அழிவுக்கு ஏதுவான விஷயங்கள். அதுலதான் இந்த அடையாளங்கள் எல்லாமே அங்க வருவது வருகிறது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த கடைசி வசனம் மாத்திரம் நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க பைபிள், சரிங்களா? அதாவது பார், வல்லமையுள்ளதும்
திராணியும்
வல்லமயமானது வரும் அது அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் ஆகும். பார் தானியம் வல்லமையுள்ளது வரும் அது. அப்புறம் சிஸ்டர் வசனம் கல்மலை போலவும் அப்படி அங்க வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸாக்ட். பிகாஸ் இட் கம்மத் மைட்டி அண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரம் தி லார்ட் ஆஸ் அ டெம்பஸ்ட் ஆஃப் ஹெயில் அண்ட் டெஸ்ட்ராயிங் ஸ்டார்ம் ஆஸ் அ ஃபிளட் ஆஃப் மைட்டி வாட்டர்ஸ் ஓவர் ஃபுளோயிங். சரி, சோ இந்த அடையாளங்கள் அர்மகதோன் யுத்தத்துக்கு தேவன் அங்க பயன்படுத்திருக்கிறார். சோ இவைகள் வந்து இந்த இரண்டாம் உலகத்தினுடைய அமைப்புகள், தீமை நிறைந்த அமைப்புகளை முடிவுக்கு கொண்டு வரும். கொண்டு வரும் போது அதுக்கு பின்னால இருக்கும் அந்த புதிய வானம் மற்றும் புதிய பூமி. சோ அந்த பாகம் பத்தி தேவன் தீர்க்க தரிசனத்துல பேசும் போது செபனியா 3:9 சொல்றார். அதாவது இந்த அர்மகதோன் இவ்விதமாக இந்த பூமியின் மீது வந்து நிறைவேறின பின்பு இந்த பூமியில நிறைவேறுகிற தேவனுடைய ராஜ்யம் பத்தி சொல்லும் போது வசன வாசிங்க. போதும். இதுக்கு பின்னால்தான் ஜனங்கள் இப்படி சுத்தமாக மாற்றப்பட்ட பாஷையோடு ஒருமுகப்பட்டு அங்க வருவாங்க. இது தேவனுடைய ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகம். ஆனா அதுக்கு முன்னால்தான் இந்த அர்மகதோன் அங்க நடக்கும். சோ இவ்வளவு அடையாளங்கள்ல சொல்லப்பட்டுட்ட இந்த அர்மகதோன் யுத்தம், ஒரு சில உதாரணங்களையும் கூட சரித்திரத்துல தேவன் அங்க வச்சிருக்கிறார். இந்த அர்மகதோன் யுத்தம் இதுக்கு நிழலா தேவன் வச்சுட்டா ரெண்டு சம்பவங்கள் இருக்கு. ரெண்டுமே நாம பேசிட்டோம் உங்கள் மத்தியில. சோ இப்ப நீங்க கொஞ்சம் நினைவு கூர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். டைம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அர்மகதோன் மகா உபத்திரவம் அல்லது இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவுல நடக்கிற அந்த யுத்தம் அல்லது சுவிசேஷத்தின் முடிவுல நிறைவேறுகிற இந்த அர்மகதோன், இதெல்லாம் உங்களுக்கு குழு கொடுத்தோம். இது ரெண்டு நிழல்கள்ல இருக்குது. நம்ம பேசிருக்கோம் நிறைய சமயங்கள்ல, இந்த வால்யூம்லயே கூட பேசியிருக்கிறோம். ஞாபகத்துக்கு இருக்குங்களா? தேவன் வரப்போகிற இந்த அர்மகதோன் யுத்தம் எப்படி இருக்கலாம் என்பத ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு சிறிய அளவுல நிழல்களாக சில விஷயங்கள்ல வச்சிருந்தார். அந்த ரெண்டு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்களா? அது அர்மகதோன் நிழல் இல்ல, அது எக்ஸாக்ட் அர்மகதோன் ஜோசபாத்தின் பள்ளத்தாக்கு. ஆனா இந்த அர்மகதோன் இதுக்கு நிழல் முன்னால வச்சிருக்கணும், முன்னால தான் வைக்கிறார். அப்படி வைக்கப்பட்ட ரெண்டு நிழல் இருக்குது. கிபி 70 என்ன நடந்துச்சுங்க? இஸ்ரேலின் அழிவு, நம்பர் 1 கரெக்ட். ரெண்டாவது முதலாம் உலக போர் இல்ல, இது நம்ம வால்யூம்ல பார்த்தனால உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும் மைண்ட்ல. ஆனா இன்னொன்னு ரொம்ப முன்னாடி பார்த்தோம், ரெவலேஷன்ல வெளிப்படுத்தினால பார்த்தோம், இதுலயும் பார்த்திருக்கிறோம். இந்த அர்மகதோனுக்கு தேவன் வைத்த அந்த ரெண்டு நிழலான காரியங்கள் சகோதர சகோதரிகளே, ஒன்னு கிபி 33 ஆரம்பிச்சு கிபி 70 நிறைவேறின யூத தேசத்தினுடைய அழிவு. சோ அது அருமையான நிழல். எதுக்குன்னா சுவிசேஷ யுகத்தின் முடிவுல சம்பவிக்கிற அந்த அர்மகதோன் அல்லது மகா உபத்திரவ காலத்து. எப்படின்னா இந்த யூத தேசத்தினுடைய அழிவு நடந்துச்சு யூத யுகத்தின் முடிவுல. அது அருமையான நிழல் ஆகுது சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்கிற அர்மகதோன். சோ நமக்கு செகண்ட் வால்யூம்ல நல்லா தெரியும் இந்த ரெண்டு யுகமுமே பேரலல், இணையான யுகங்கள், பேரலல் டிஸ்பென்சேஷன்ஸ். நிறைய இணைகள் இந்த ரெண்டு யுகங்களுக்குள்ள தேவன் அங்க வச்சிருக்கிறார். அதுல ஒரு அருமையான இணை இது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். எப்படி 33 to 70 வரைக்கும் இந்த யூத தேசத்தினுடைய அழிவு நிறைவேறி அந்த தேசம் முற்றிலுமாக அழிந்ததோ அது ஒரு அருமையான நிழல் தேவன் வைத்திருக்கிறார். அதே போல சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்க போற அந்த மகா உபத்திரவத்தின் உச்சகட்டம் அந்த அர்மகதோன் யுத்தம். அதே போல இன்னொரு நிழல் தேவன் என்ன வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பின்னால ரொம்ப பக்கத்துல சொல்லிட்டோம்னா, ஒரு 1780ல இருந்து 90க்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நான் டேட்ஸே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 1790 பிரெஞ்சு புரட்சி. சோ மறக்க வேண்டாம் இது. ஏன்னா இந்த அர்மகதோன் மகா உபத்திரம் பாதங்கங்களா இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதனுடைய அம்சங்கள் தியானிப்பது தான் இந்த வேதத்தின், இந்த வால்யூம்ஸினுடைய நோக்கம். சோ அந்த நாள், அந்த காலம், அதனுடைய நிறைவேறுதல், அதனுடைய அம்சங்கள் எப்படி இருக்கும்னு மெடிடேட் பண்ணும்போது, இந்த ரெண்டு நிழல் பயன்படுத்தாம, இந்த ரெண்டு நிழலை யோசிக்காம, இந்த ரெண்டு நிழலை தியானிக்காம, ஆராய்ந்து பார்க்காம, கன்சிடர் பண்ணாம பண்ண முடியாது. சோ தேவன் நம்ம புத்திக்கு எட்டாத வரப்போகிற இந்த மாபெரும் மகா உபத்திரம் இப்பதான் பார்த்தோம். எவ்வளவு அடையாளங்கள் தேவன் பயன்படுத்திட்டார், அதை எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு அடையாளம் பத்தாது. சொல்லிட்டாரு, அது ஒரு ஒரு வகையில் அது கல்மல, ஒரு வகையில் அது புசல் காற்று, அது ஒரு வகையில் சுழல் காற்று, ஒரு வகையில் தேவனுடைய நாள நடக்கிற யுத்தம், அவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ அதை நம்ம மெடிடேட் பண்ண போற சகோதர சகோதரிகளே, தேவன் அதை நாம் சரியான கோணத்தில் புரிஞ்சு கொள்வதற்கு அவருடைய திட்டத்திலே வச்சிருக்கிற அருமையான நிழல் இந்த ரெண்டும். ஸோ இது நாம மறக்க வேண்டாம், இது ஏதோ மைண்ட்ல பதிவு செய்ய முடியாத இன்ஃபர்மேஷன் இல்ல, டிவைன் பிளான், தெய்வீக திட்டம். சோ இந்த யூத யுகத்தின் அழிவும் பிரெஞ்சு புரட்சியும் ரொம்ப அருமையான நிழல். ஏன்னா பிரெஞ்சு புரட்சியுமே வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பூமி அதிர்ச்சியாக வருது. நிறைய முறை இந்த பாயிண்ட் இதே இடத்துல இருந்து இங்க சொல்லியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ரெண்டு பூமி அதிர்ச்சி பேசப்பட்டிருக்கு, ஒன்னு பிரெஞ்சு புரட்சி, இன்னொன்னு வரப்போகிற அர்மகதோன். சோ ரெண்டுமே பூமி அதிர்ச்சியா சொல்லப்பட்டிருக்கு. பிரெஞ்சு புரட்சி சொல்லும் போது பெரிய பூமி எதிர்ச்சி, கிரேட் எர்த்குவேக். ஆனா அர்மகதோன் சொல்லும் போது சிவியர் எர்த்குவேக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 16:18 வாசிச்சோம். சோ இது அவருடைய திட்டத்துல அந்த அர்மகதோன் பத்தி சொல்லும் போது தேவன் பயன்படுத்தின நிழல்கள். சோ இந்த ரெண்டு நிழல்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளே, நிஜத்தை நாம புரிஞ்சு கொள்வதற்கு தேவன் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் நிழல்களுடைய நோக்கம், தேவனுடைய திட்டத்துல. நிழல்கள் ஏன் வச்சுட்டார்? நடக்க போற நிஜம் ஆவிக்குரிய இஸ்ராயலர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த யூத யுகத்தினுடைய, மன்னிக்கணும், யூத தேசத்தினுடைய அழிவு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் அழிவு நம்ம பார்த்துட்டோம் போன இந்த வாலியத்தினுடைய துவக்கத்திலேயே. சோ அதே போலதான் நம்ம பார்த்தோம்னா, இந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு நிழலா இருக்கிற இந்த ரெண்டாவது சம்பவம் பிரெஞ்சு புரட்சியுமே அங்க இருந்துச்சு. சோ அது பாருங்க, ஒரு வசனம், சக்கரியா 8:9-11
சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதை அஸ்திவாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாளில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷருடைய வேலையால் பலனும் இல்லை, மிருகஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
ஆமாம், சோ இது அர்மகதோன் அருமையா காண்பிக்க கூடிய ஒரு வசனம். சோ இந்த வசனம் அதே அளவுக்கு சகோதர சகோதரிகள் அந்த பிரெஞ்சு புரட்சியில கூட அங்க நிறைவேறுச்சு. சோ ஏற்கனவே நிறைய முறை சொல்லி இருந்தபடி, சோ அர்மகதோன் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு அந்த யூத தேசத்தின் அழிவை நாம கவனிக்கணும். இன்னும் ரொம்ப நாம எதை கவனிக்கணும்னா, இந்த பிரெஞ்சு புரட்சிய நாம கவனிக்கணும். சோ அந்த புரட்சி இன்ன சம்பவிச்ச போதே எப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு, அப்ப சமுதாயம், சமூகம் என்ற அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சு, மேல்தட்டோ கீழ்த்தட்டு ஜனங்களோ எவ்விதமான மனநிலையில இருந்தாங்க, அந்த மனநிலை நீடிச்சிருக்கிறதுக்கு என்னென்ன காரணம், இதெல்லாம் பிரெஞ்சு புரட்சி பத்தின விஷயங்கள். சோ இத நாம நல்லா தீவிரமா கொஞ்சம் பார்த்தோம்னா, அழகா சொல்றார் தேவன், அது வந்து நிழல், அது அழகா உங்களுக்கு காண்பிக்கும் வரப்போகிற அந்த அர்மகதோன்னு இப்படி அங்க இருக்கும். சோ அதை ஆராய்ந்து இந்த வால்யூம்ல சொல்லும் போதே சகோதரர் ஒரு ரெண்டு வரலாற்று ஆசிரியர்களுடைய அந்த கட்டுரைகள்ல இருந்து சில பாகத்தை எடுத்து நமக்கு காண்பிக்கிறார். பிரெஞ்சு புரட்சி எப்படி அங்க இருந்துச்சு இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க வேண்டாம் சரிங்களா. ஆனா இது ரெண்டுமே இந்த அர்மகதோன் யுத்தத்துக்கான அருமையான நிழல்கள். ஆனா இந்த பிரெஞ்சு புரட்சி பாருங்க எங்க நடந்துச்சுன்னா அது வரைக்கும் அந்த கிறிஸ்தவ சபைக்கு உண்மையான விசுவாசியா இருந்த ஒரு தேசத்தின் மத்தியில வெடிச்சது இந்த பிரெஞ்சு புரட்சி. பிரான்ஸ் போப் மார்க்கத்துக்கு கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்குள்ள விசுவாசியான ஒரு தேசம் சொன்னான்னா பிரான்ஸ். ஆனா அந்த தேசத்துக்குள்ள என்ன சொல்லலாம்னா கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய ஒரு முக்கியமான தேசத்துக்குள்ளதான் இந்த பிரெஞ்சு புரட்சி அங்க வந்துச்சு. அந்த கிறிஸ்தவ சபையினுடைய மூட நம்பிக்கைகள், தப்பறையான போதனைகள், ஒரு மாயையான கட்டுப்பாடு, இதுகளுக்குள்ளாம் கீழ்ப்படிந்து ரொம்ப நாள் இருந்துட்டா அந்த தேசத்திலேயே அந்த சபையவே ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு ஒரு புரட்சி அங்க வெடிச்சது என்று சொல்லும் போது நிறைய விதத்துல நம்ம பார்த்தோம்னா இது வரப்போகிற அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு ஒரு அருமையான நிழலாக அங்க இருக்கும் என்று நாம் அங்க பாக்குறோம். சரி பிரதர், இங்க பாருங்க ஒரு எழுத்தாளருடைய கதையில இருந்து கூட சொல்றார். ஒன் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஸ்டோரிஸ். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய கதாசிரியர், இங்கிலீஷ் நிறைய எழுதியிருக்கிறார். ஸ்கூல் டேஸ்ல காலேஜ்ல எல்லாம் இவருடைய கட்டுரைகள் பாடமா வரும் இங்கிலீஷ்ல. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் பாருங்க அவருடைய ஸ்டோரி, தி சீன் ஆஃப் விச் இஸ் லைட் இன் தி ட்ரபிள்ஸ் டைம்ஸ் ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன். அவர் எழுதின அந்த கதையில அவர் என்ன வச்சிருந்திருக்கிறாரா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த போது இருந்த சூழ்நிலைகளை கதையில வச்சிருந்திருக்கிறாரு. அண்ட் ஆப்ட்லி ஃபிட்ஸ் தி பிரசன்ட் டைம் அழகாக சொல்றார் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த காலப்பகுதியில வாழ்ந்துட்ட கதாசிரியர், அவர் எழுதின எத்தனையோ பிரபலமான கதைகள்ல ஒரு கதை ஆரம்பிக்கும் போது ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆக்சுவலா அந்த சூழ்நிலை அந்த எழுத்தாளர் எப்படித்தான் கொண்டு வந்துட்டார்னா, நடந்து முடிஞ்ச அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம மைண்ட்ல வச்சு கொண்டு வந்தார். அதை நம்ம படிக்கும் போது அது அப்படியே இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தினுடைய சூழ்நிலையும் காண்பிக்கிறதா இருக்குது. இதுதான் பிரதர் ரசல் அங்க சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கிறாரு. அந்த கதை எப்படி அந்த அந்த எழுத்தாளன் ஆரம்பிச்சிருக்கிறானா, இட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் தி வர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். அதுதான் சிறந்த காலம், அதுவே மோசமான காலம். இட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் விஸ்டம், இட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் ஃபூலிஷ்னஸ். அது ஒரு ஒரு புத்தி கூர்மை யுகம் சொல்லலாம், அதே வரையில மதியீனத்தினுடைய யுகம் வேலைன்னு கூட சொல்லலாம். இட் வாஸ் த எபோக் ஆஃப் பிலீஃப், இட் வாஸ் த எபோக் ஆஃப் இன்கிரெடுலிட்டி. இது ஒரு நம்பிக்கையின் யுகம், இது ஒரு அவன் நம்பிக்கை சந்தேகத்தின் யுகம். இட் வாஸ் த சீசன் ஆஃப் லைட், இட் வாஸ் த சீசன் ஆஃப் டார்க்னஸ். அது வெளிச்சத்தினுடைய காலமா இருந்துச்சு, அது இருளினுடைய காலமா இருந்துச்சு. இட் வாஸ் தி ஸ்பிரிங் ஆஃப் ஹோப், இட் வாஸ் தி விண்டர் ஆஃப் டிஸ்பேர். இது நம்பிக்கையின் வசந்த காலமா இருந்துச்சு, அது ஏமாற்றத்தினுடைய அந்த விண்டர் என்ன சொல்லலாம் பனிக்காலமாகவும் இருந்துச்சு. வி ஹேட் எவ்ரி திங் பிஃபோர் அஸ், வி ஹேட் நத்திங் பிஃபோர் அஸ். நமக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு, நமக்கு முன்னாடி ஒண்ணுமே அங்க இல்ல. அப்படியே கான்ட்ராடிக்ட் பண்றாரு, ஒரு விஷயம் சொல்லிட்டு டெட் ஆப்போசிட். அவர் காலம் பத்தி பேசுறாரு, அந்த காலம் வெளிச்சம் இருளு, சந்தோஷம் துக்கம், நம்பிக்கை அவன் நம்பிக்கை, இப்படித்தான் இவருடைய அந்த பேச்சு. அருமையான காலம், மோசமான காலம், புத்தி இருந்துச்சு, மதியீனம் இருந்துச்சு அப்படி சொல்றாரு. சோ இது இது பிரதர் ரசல் ஏன் இப்படி சொல்றாரு, இந்த இது இந்த ஒரு இந்த ஸ்டோரி எடுத்து இந்த பேராகிராஃப் எடுத்து ஏன் போடுறான்னா, மகா உபத்திரவம் அர்மகதோன் வரும்போது அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் காலத்தின் போலவே பல மடங்கு பெரிதாக இந்த பூமியின் மேல இருக்கும். இந்த பார்ட்டு நம்ம அப்படியே இது கதை தான் ஆக்சுவலா, ஏன்னா பிரதர் ரசல் காண்பிச்சிட்டாங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன் போது அப்படித்தான் இருந்துச்சான் பூமி, அதே போலதான் இப்பயும் இருக்கும் என்பதே சகோதரருடைய ஆலோசனை. எடுத்து அப்படியே சார்ட்ல பிக்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லைங்களா. அது ஒரு வகையில இந்த காலம் இல்லையா, அந்த பேராகிராஃப் அழகாக பொருள். இரண்டாம் உலகத்தின் முடிவு அப்புறம் மூன்றாம் உலகத்தின் ஆரம்பம், மூன்றாம் உலகத்தின் ஆரம்பம் கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் ஆரம்பமா இருக்கிறதுனால அறிவு இருந்துச்சு இல்லைங்களா. அதே சமயத்துல இரண்டாம் உலகத்தின் உச்சக்கட்ட பாவம் இருக்கிறதுனால புதியினமும் இருந்துச்சு. அப்படியே எல்லாத்துக்கும் நீங்க போடலாம், அது ஒரு வெளிச்சம் அது ஒரு இருள், எல்லாமே கண்ணுமனால இருந்துச்சு எதுவுமே இல்லை. சோ அந்த மாதிரி ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிற விஷயங்கள் அங்க சொல்றாரு. சோ அப்போ இந்த பேராகிராஃப் எடுத்து சகோதரர் எதுக்கு காண்பிச்சிருக்கிறார்னா, இப்படித்தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இருந்திருக்குது. அதே போல அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி, தமிழ்ல பிரெஞ்சு புரட்சி நிழலாக காண்பிக்கிற அர்மகதோனோ அப்படியே தான் இந்த பூமியின் மேல அங்க இருக்கும். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த வரப்போகிற அர்மகதோனை நிச்சயமா தவிர்க்கவே முடியாது. அது வந்து கண்டிப்பா இந்த தேசங்களின் மீது நிறைந்தே தீரும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இதுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான காரணம் நம்ம சொல்லலாம், நிறைய இதே ஆங்கிள் பார்த்துட்டோம். பட் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சூழல் நம்ம யோசிச்சோம்னா, இன்னைக்கு இருக்கிற சமுதாயமே, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரெஞ்சு புரட்சியை பார்க்கலாம், வரப்போகிற அந்த அர்மகதோன் மிகப்பெரிய தீவிரமான ஒரு உபத்திரவமா இருக்கும், பல மடங்கு. பிரெஞ்சு புரட்சி ஒரு நிழல் தான், ஆனா அது நிஜப்படுத்துகிற இந்த அர்மகதோன் பல மடங்கு தீவிரமா இந்த பூமியின் மீது இருக்கும். அதுக்கு ரெண்டு காரணம் என்ன சொல்லலாம்னா, அன்னைக்கு இருந்த சமுதாயத்தை பார்க்கலாம், இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷனும் சக மனுஷனோட மிகு, அதாவது சக மனுஷனை பெரிய அளவுல சார்ந்துதான் இருக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையினுடைய ஐஸ்வர்யங்களுக்கு சுகபோகங்களுக்கு அந்த சார்ந்து இருக்கிறது இல்ல, அதுக்கு சார்ந்து இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளுக்கு, அஸ்திபாரமான விஷயங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இருக்கும் மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப சார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு அருமை பிரதர் ரசல் 100 வருஷத்துக்கு முன்னாடி அது அங்க சொல்லியிருக்கிறார். இப்ப 100 வருஷத்துக்கு பின்னாடி கூட நம்ம இது ரொம்ப அங்க உணர முடியும். என்ன சொல்றாருன்னா, நிழலாக இருந்துட்ட அந்த யூத தேசத்தின் அழிவும் பிரெஞ்சு புரட்சியும் பார்க்கிலும் அதனுடைய நிஜமான அர்மகதோன் சிவியரா இருக்கும். ஏன்னா நிழல் நிறைவேறின போது இருந்த சமுதாயத்தை பார்க்கலாம், இப்போ நிஜம் நிறைவேற இருக்கிற இந்த சமுதாயம் இருக்கிற காலப்பகுதி பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அடிப்படை மற்றும் மேலான விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே அந்த அளவுக்கு டிபெண்டன்ட், சார்ந்து இருக்கிறாங்க. அது உண்மை இன்னைக்கு. அதனால இங்க பிரதர் வந்துட்டு அங்க சொல்றார், the stoppage of the railroad traffic alone would mean starvation within a week in our large cities. சொல்றார் எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறோம்னா, சப்போஸ் ஒரு ட்ரெயின் இல்லாட்டி அந்த ட்ரெயின் போக்குவரத்து மாத்திரம் ஒரு சில நாட்களுக்கு நாம நிறுத்தணும்னா, அது பல வாரங்களுக்கு நம்மளுடைய பெரிய பெரிய பட்டணங்கள்ல பஞ்சம் நிலவுவதற்கு காரணமாயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சார்ந்து இருக்கிறோம் பிரதர். இது இந்த 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 எக்ஸாம்பிள் 130 வருஷத்துக்கு முன்னால அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்கு ட்ரெயின் தான் தெரியும், கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு அது இருக்கு. சோ அது உண்மை என்று நாம் அங்க பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் வந்து ஒருத்தரை ஒருத்தர் மற்ற விஷயங்களுக்கு அங்க சார்ந்து இருக்கும் போது, சோ இந்த எல்லாமே செயின் சார்ந்து இருக்கிறோம்னா என்ன சொல்லலாம் சரிங்களா, ஒருத்தர் ஒருத்தர் கைப்பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிற மாதிரி ஒரு சின்ன லிங்க் கட்டாச்சுன்னா போதும், ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த உபத்திரவம் அங்க வந்துடும். சோ அதனால என்ன சொல்லலாம்னா, இந்த நிஜம் நிழல்களை பார்க்கலாம் பல மடங்கு அதிகமாகும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வசனம் கூட அப்படித்தான் சொல்லுது. சோ வரப்போகிற அந்த அர்மகதோன் மகா உபத்திரம் வசனத்துல என்ன சொல்றாரு, தானியேல் 12:1 யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் வரைக்கும் உண்டாயிராத ஆபத்து காலம் அப்போ வரும். ஆபத்து காலம் வரும் அப்படின்னா வேற, ஆனா அதுக்கு முன்னால கொடுத்துட்டாரு ப்ரீஃபிக்ஸ் என்னன்னா, அந்த ஆபத்து காலம் எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் ஜனங்கள் உண்டான நாள்ல இந்த இந்த இது இது சம்பவிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு ஆபத்து காலம் வந்ததே இல்லைன்னு சொல்ல போது, அதுல எதெல்லாம் வருதுன்னா, யூத யுக அழிவும் அப்படிப்பட்டது இல்ல. பிரெஞ்சு ரெவல்யூஷன் கூட அப்படிப்பட்டது இல்ல. அதையெல்லாம் பார்க்கலாமே பெருசு வரும் இந்த பூமியின் மீது ஆபத் காலம் ஆரம்பகதோன் மகா உபத்திரவம். இதே மத்த 24:21 நமக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையில வசனம் வாசிச்சிடுங்க.
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது
உண்டாயிற்று. ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள். ஆனா ஒருவேளை இந்த சாப்டர்ல இது வரைக்குமே நம்ம என்னதான் பிரதர் ரசல் அங்க சொல்லிருக்கிறாங்கன்னா அவர் அதைய ஹைலைட் பண்றாங்க. தலைப்பு சொல்றார் அர்மகதோன் யுத்தம். அது வாலியத்தினுடைய தலைப்பே அதுதான். ஏன் இப்ப அர்மகதோன் யுத்தம் வந்துட்டார்னா இந்த பாடம் 11வது பாடம் 10வது பாடம் வரைக்கும் இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசிட்டு அஸ்திபாரம் எல்லாம் போட்டு இப்ப நேர மேல ஏறி நிக்கிறா. இந்த யுத்தம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? முழு வெளிச்சத்துல பாருங்க. அதுதான் அவருடைய அந்த ஆங்கிள். அப்படித்தான் அவர் சொல்றார். அத பாருங்க, தேவன் எவ்வளவு பேசா நடத்த போறாருன்னா ஒரு அடையாளம் பட்டாது, நிறைய அடையாளங்கள் சொல்லி அப்புறம் அது அதுக்கு நிழல்கள் இருக்குது. ஆனா நிழல்களை பார்க்கலும் தீவிரமா அது சம்பவிக்கும். வசனத்துல அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலம் பார்க்கும் போது கூட அப்படித்தான் தெரியுது. சோ இது நம்ம கூட அந்த ஆங்கில தான் புரிஞ்சுக்கணும். சோ ரெகுலர் கிளாஸ் கிடையாது. சோ அந்த அந்த ஒரு ஒரு சப்ஜெக்டினுடைய கான்செப்ட் என்ன, நோக்கம் என்ன, பேசுற சகோதரர் யாரா இருந்துட்டாலும் என்ன ஆங்கிள் பேசுறாங்க அந்த ஆங்கிள் தான் நம்ம கேட்ச் பண்ணணும். ஏன்னா மகாபுத்திரம் பத்தி நமக்கு தெரியும், அர்மகதோன் பத்தி தெரியும். பட் இந்த டிஸ்கோர்ஸ்ல என்ன ஃபீச்சர் அங்க நமக்கு ஸ்பெஷலா வருது, என்ன அம்சம் தெளிவாகுது, அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அது நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். சரி. சோ இப்படி இந்த உபத்திரவம் தவிர்க்க முடியாது, இந்த யுத்தம் தவிர்க்க முடியாது, இது பயங்கரமா இந்த பூமியின் மேல இருக்கும். ரெண்டு காரணம் அங்க சொல்லிட்டாலும் கூட சகோதர சகோதரிகளே, இந்த காலத்துல ஒரு சிலருக்கு அந்த விசேஷமான வாக்கு தத்துவமே அங்கே இது பூமியின் மேல் அப்படி வரும். ஆனா பாக்குறோம் வசனங்கள்ல, The faithful of the church are promised deliverance before the full force of the storm breaks. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான், பட் நிறைய பேருக்கு இதுல சந்தேகம் இருக்கு. போன வாரம் கூட ஒரு சகோதரர் கேட்டாங்க. ஆனா சபை அதுல உண்மையுள்ளவர்களுடைய ரட்சிப்பு மீட்பு எப்ப வந்துரும்னா பாருங்க, பிஃபோர் த ஸ்டாம் பிரேக்ஸ், அந்த பெரிய புசல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சொல்லல, பிஃபோர் The full force of the storm breaks. அப்படின்னா இந்த மகா உபத்ரம் அல்லது அர்மகதோன் முழு வீரியத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களுடைய மீட்பு நிறைவேறிடும். ஏன்னா வசனங்கள் அப்படி அப்படி சொல்லுது. ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அந்த ஃபுல் நான் எடுத்துட்டு பேசி அப்புறம் வச்சுட்டு பேசுறேன், ஒரு காரணம் இருக்கு. சோ சபை இதுல இருந்து மீட்கப்பட்டுடுவாங்க என்று சொல்லும் போது எப்ப மீட்கப்படுவாங்கன்னா, பிஃபோர் த ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டார்ம் பிரேக்ஸ். அப்படின்னா இந்த அர்மகதோன் முழு தீவிரத்துல வர்றதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா அப்ப இருக்கும்போது கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கும். எஸ் அதுதான் நம்ம சொல்றோம், 1914 இருந்துட்டே நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு பெரிய ட்ரபிள் காலத்துக்குள்ளதான் இருக்கிறோம், உபத்திரவ காலத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா அதனுடைய உச்சம், அதனுடைய உச்சம் இன்னும் வரல, உச்சம் இன்னும் வரல. ஆனா அந்த உச்சம் வரும்போது கண்டிப்பா பூமியில யார் இருக்க மாட்டாங்க, சபை அங்க இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அங்க புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த வாக்கு தத்துவம் சபைக்கு கொடுத்திருக்கிறார். சோ இவ்வளவு தீவிரமான ஆர்மகதோன் யுத்தம் இந்த பூமியில வரும்போது அதை தவிர்க்கவே முடியாது என்றாலும் சபை அதுக்கு முன்னால அவர்கள் மீட்கப்பட்டுடுவாங்க என்றும், அதே போல இன்னொரு வகுப்பாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இது நீங்க நினைவுபடுத்தி சொல்லலாம், யார் அவங்க மகா உபத்திரவத்துல கொஞ்சம் தப்பிச்சிடுவாங்க, சபை நிச்சயம் தப்பிச்சிடுவாங்க, திருள் கூட தப்பிக்க மாட்டாங்க, அது வழியாக தப்பிவாங்க. அப்படின்னா மாம்சத்துல உபத்திரவம் நல்ல பிரின்சிபல் எல்லாம் புரிஞ்சு சொல்லுங்க, மாம்சம் அழிஞ்சு போகும். அப்படின்னா மகா உபத்திரம் அவங்க மேல நிறைவேறும். பட் அதுவே தான் அவங்களுக்கு என்னவா இருக்கும், டெலிவரன்ஸ். சரிங்களா? அந்த சபை அப்படி இல்ல, அதுக்குள்ள நுழைய மாட்டாங்க அவங்க, அதுக்கு முன்னாடியே நேரம். இன்னொரு வகுப்பார் யார் இதுல தேவன் பாதுகாக்கிறார், நான் தெரிஞ்சிருக்கிறனாலதான் இதை கேள்வியா கேக்குறேன், இல்லாட்டி நான் சொல்லி போயிட்டே இருப்பேன். அது ஒரு கிளாஸ் தான். அவங்க பேபி இல்ல, என்னன்னா, ஆல் ஹூ லவ் ஜஸ்டிஸ் அண்ட் பர்சியூ பீஸ் ஷுட் டெலிஜென்ட்லி செட் தேர் ஹவுஸ் இன் ஆர்டர் ஆஸ் டைரக்டட் பை த வேர்ட் ஆஃப் த லார்ட் விச் சேஸ். ஜெபனியா 2:2-3 சொல்லுகிற வார்த்தைகளின் படி, யார் யார் எல்லாம் அப்போ அந்த வசனத்தின் படி தங்களை காத்துக்கொள்றாங்களோ, ஒரு வேளை அவர்களும் அந்த யுத்தத்தின் போது உபத்திரவத்தின் போது மறைக்கப்படுவாங்க. வசனவாசம், யார் இவங்க? இவங்க நாட் ஒன்லி சபையினுடைய அன்கான்சக்ரேட்டட் சில்ட்ரன், சபையினுடைய உடன்படிக்கை செய்யாத பிள்ளைகள் இல்ல. ஆனா வசனத்துல பாருங்க எப்படி ஆரம்பிக்குது, படிங்க, எல்லா சிறுமையானவர்களே. இல்ல இல்ல, அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை இருந்துச்சு, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர், சிறுமையானவர்கள் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள். அப்புறம் யார் அந்த இந்த யுத்தம் நடக்கும் போது சபை அதுக்கு முன்னமே காக்கப்பட்டுடுறாங்க. ஆனா இது நிறைவேற ஆரம்பிக்கும் போது அதன் மத்தியில இருக்கிறவர்கள் கூட இந்த சிறுமையான வகுப்பார். அப்புறம் நல்லா இருந்துச்சு வசனத்துல, நீதியை நடப்பிக்கிற வகுப்பார். அப்புறம் மனத்தாழ்மை உள்ளவங்க, நீதியை தேடுகிறவர்கள். வேற என்ன வார்த்தை வந்துச்சு? அப்புறம் நியாயத்தை நடப்பிக்கும். அருமையான ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள். இது உலகத்துல இருந்தும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தும் இருக்கிறாங்க, அது கண்டிப்பா சபையினுடைய பிள்ளைகள் இருந்துமே அங்க இருக்கிறாங்க. சோ தெரியல இல்லைங்களா, இப்ப எல்லாம் நிறைய குழந்தை வந்துட்டாங்க, ஒரு பெரிய பேட்சே ரெடியா இருக்குது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள. சோ ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இந்த காலம் ரொம்ப தீவிரமா வந்துச்சுன்னா இந்த பேட்ச் நல்லா சாட்சி கொடுப்பாங்க. இப்ப நம்ம மத்தியில அநேக குழந்தைகள் அங்க தேவன் பெரியவர், அது எப்படி செய்யறாரு நம்ம அங்க பாக்கணும். ஆனா இந்த வசனம், இந்த ரெண்டு வகுப்பார் இந்த மாபெரும் யுத்தத்தின் மத்தியில அவர்களே காக்கப்பட்டுருவாங்க. சபை கொஞ்சம் முன்னாலேயே மீட்கப்பட்டுடுவாங்க. இவர்கள் ஒருவேளை இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த தங்களை காத்து கொண்டார்களே, ஆனால் இவர்களும் கூட அங்க காக்கப்பட்டுடுவாங்க என்று பாக்குறோம். ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு அறிவிக்கணும் யாராவது இந்த விஷயத்த முன்னமே. அந்த வேலையை தேவன் நம்ம இடத்துல அங்க வச்சிருக்கிறார். வசனம் வாசிக்கிறோம் யோயேல் 2:1.
என்
பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். பாருங்க, சியோன்ல என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் சொல்லும் போது கிறிஸ்தவ மண்டலம், அந்த பெயர் கிறிஸ்தவ சபைகள் மற்றும் அமைப்புகள்ல இதை நீங்க தெரிவிக்கணும். எச்சரிப்பின் சத்தம் விடுங்க. அப்புறம் வசனம் முடிங்க,
தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது.
பாருங்க, சோ இந்த வகுப்பார் இந்த நாள்ல மறைக்கப்படுவாங்க என்று இருந்துட்டாலும் தேவனுடைய திட்டத்துல அந்த வகுப்பார் அதுக்கு முன்னால அதை குறிச்சு அறிவிக்கப்பட வேண்டியவங்களா இருக்கிறாங்க, எச்சரிக்கப்பட வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அதனால்தான் நம்ம கிட்ட தேவன் அந்த வாய்ப்பு கொடுக்கிறார், ஊதுங்க நீங்க எக்காலத்தை, எச்சரிப்பின் சத்தம் நீங்க அங்க செலுத்துங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஹார்வெஸ்ட்ல இந்த கிளாஸஸ் எல்லாம் கேட்டு ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே எல்லாம் வாஷ் அவுட் ஆகும் போது தெரியல, எச்சரிப்பின் சத்தம் கேட்டுட்டு போறாங்க, அந்த எக்கால சத்தத்தை கேட்டுட்டு அங்க போறாங்க. கண்டிப்பா அந்த நாள் ரொம்ப சமீபமா இருக்கிறது போல அந்த உபத்திரம் மேல வரும் போது ஒரு வேலை அந்த சத்தம் அவங்களுக்கு ரீங்காரம் இடும். பாருங்க, அதெல்லாம் நடக்குது இன்னைக்கு. சோ இந்த ஹார்வெஸ்ட் ஒர்க் தேவன் எப்படி பல கோணத்துல வர்றாங்க பார்த்து நிறைவேறிட்டு வர்றார். சோ நம்ம நினைச்சிடுறோம் சபைக்கு வரலன்னா எல்லா பர்பஸும் வேஸ்ட் அப்படின்னா, நம்ம கிளாஸ் எடுத்தோம் ஒரு ரிசல்ட் இல்ல, பேப்டிசம் கொடுத்தோம் ரிசல்ட் இல்ல. இல்ல, தேவன் பல விதத்துக்கு அங்க சொல்றார், சாட்சியின் வேலை. பாருங்க, இங்க எச்சரிப்புக்காக எக்கால மூதுற வேலை கூட அங்க போகுது. சோ இதெல்லாம் கேட்டுட்டு போறவங்க கூட அந்த மகா உபத்திரவத்துக்குள்ள போவாங்க. தெரியல ஒரு வேலை அப்போ இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி தங்களை காத்து கொண்டாங்கன்னா இருக்கும், ஒரு பெரிய குரூப் அங்க இருக்கும், நமக்கு அது ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா. தோஸ் ஹூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் பிட்வீன் தி ஏஜஸ், ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம், ரெண்டு யுகத்துக்கு நடுவில் உடன்படிக்கையை செய்கிற ஜனங்கள். சோ அப்போ இவர்கள் அங்க பாதுகாக்கப்படுவாங்க என்று நாம் அங்க பாக்குறோம். ஆனா இன்னர் வசனம் வாசிங்க, சங்கீதம் 11:3-7 வசனம்.
அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியும் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது, துன்மார்க்கர்கள் கன்னிகளை வர்ஷிக்கு பண்ணுவார்.
கன்னிகளை பாருங்க, அதாவது இப்போ ஜப்பனியா 2:2-3 படி நடந்து கொண்டவங்க காக்கப்பட்டுருவாங்க. ஆனா துன்மார்க்கர் மேல என்ன வரும் அப்படின்னா கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். பாருங்க, அக்கினியும் கந்தகமும் அப்புறம் கடும் கோட்டை கொந்தளிப்பு, இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா பிராக்கெட்ல சிம்பிள் ஆஃப் ட்ரபிள் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு மற்றும் உபத்திரவத்துக்கான அடையாளங்களே அந்த துன்மார்க்கமான ஜனங்கள் மேல அங்க வரும். அப்புறம் நீதியை விரும்புகிறவராக அங்க எடுக்கிறார். அதையே அந்த காலத்துல நடப்பிக்கிறவர்கள் மறைக்கப்படுறாங்க. ஆனா அதை நடப்பிக்காத துன்மார்க்கர் மேல அங்க கன்னி வர்ஷிக்க பண்றாரு, கந்தகமே அப்புறம் அந்த அக்னி அவங்க மேல அங்க வந்து முடியுது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த அர்மகத்தோன் யுத்தம் சகோதர சகோதரிகளே 2 நிழல்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா அதை எல்லாவற்றையும் பார்க்கலாம், மிக தீவிரமா இந்த பூமியின் மீது அது வரும். அப்படி வரும்போது இந்த மனுக்களும் தங்களை அதுல இருந்து காத்துக்கொள்ள முடியாது. ஆனா சபைக்கும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில சிறுமையான தேவனுடைய நீதி நியாயத்தை நடப்பிக்கிறவர்களும் அதில் நின்று அங்க ஒரு வகையில காக்கப்படுவாங்க. ஆனா துன்மார்க்கரோ அதுல முற்றிலுமாக அழிந்து போவாங்க என்று பார்க்கிறோம். ஆனா இந்த யுத்தத்துக்கு நாம பார்க்கிறோம் தேவன் அல்லது கர்த்தர் ஒரு பலத்த சேனை அவரு ஆயத்தம் பண்றார். தி லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி, கர்த்தருடைய பலத்த சேனை. இந்த சேனை வைத்துதான் அந்த யுத்தமே அங்க நடக்குது. யார் இந்த சேனை? ஏன்னா இந்த பாடத்துல இந்த வால்யூம்ல ஒரு சாப்டர்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த உலகம் அந்த அழிவை நோக்கி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிறாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சில உண்மை வச்சோம், புள்ளி விபரம். எப்படி ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய வருமானத்துல பெரும் பகுதிய இராணுவ தளவாடங்கள் மற்ற பொருட்களுக்கு செலவிடுறாங்க, ஒவ்வொரு தேசமும் இப்படி பெரிய ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க, புது புது கண்டுபிடிப்புகள் வச்சுட்டு பெரிய பெரிய கன்னு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிகுண்டுகள் ஏவுகணைகள் அங்க தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா தேசமும் ஒரு வகையில பார்த்தா தங்களுடைய உச்சத்துக்கு இந்த ஒரு ஆயத்தம் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரதர் அழகா சிம்பிளா கேட்கிறார் பாருங்க, as we view these millions of armed and disciplined warriors, we inquire. இப்படியாக ஒவ்வொரு தேசமும் அளவுக்கு அதிகமான சேனைகளை திரட்டி கொண்டு பயிற்சி அளித்துக் கொண்டு ஆயத்தமாக்கி கொண்டு ஆயுதங்கள்னால நிரப்பிக்கொண்டு நிக்கிறத பார்க்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது. Which of all these mighty host is that army to which the prophets point as the Lord's great army? So இந்த சேனைகள்ல எந்த சேனைய தீர்க்கதரிசி குறிப்பிட்டு சொல்றாரு? கர்த்தருடைய பலத்த சேனை என்று கேக்குறார். ஒருவேளை இந்த சேனையில ஏதாவது ஒரு சேனைய கர்த்தர் தேர்ந்தெடுப்பாரோ, அல்லது can the prophetic reference be to any of these? இதுல ஏதாவது ஒரு சேனையா இருக்குமா? And if so, in what sense could they be considered the Lord's army since none of them are actuated by his spirit? ஒருவேளை இவங்க சேனைகள்ல தான் ஏதாவது ஒரு சேனைய கர்த்தருடைய சேனைன்னு அவர் சொன்னார்னா எப்படி சொல்றாரு? ஏன்னா இந்த சேனைகள்லாம் பார்க்கும் போது அந்த சேனைகள்ல கர்த்தருடைய ஆவி எதுலையுமே அங்க இருக்கிறது இல்ல அப்படி கேக்குறாரு. அல்லது ஆர் கேன் திஸ் ரெஃபரன்ஸ் பி டு த பீப்புள் ஆஃப் காட், சோல்ஜர்ஸ் ஆஃப் த கிராஸ், ஹூஸ் வெப்பன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் பை த அப்போஸ்டல் பவுல்? பாருங்க, அல்லது அப்போஸ்டல் பவுல் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய ஜனங்கள், அதாவது இந்த சிலுவையின் போர் வீரர்கள், ஒருவேளை இவங்களை தான் கர்த்தர் அந்த சேனைன்னு சொல்றாரோ ஆனா அப்படி இருக்கவும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த வீரர்களுடைய அந்த பட்டயங்கள் பத்தி ஆயுதங்கள் பத்தி சொல்லும் போது 2 கொரிந்தியர் 10:3 என்ன சொல்றாருன்னா, நம்முடைய போர் ஆயுதங்கள் எனக்கு அப்படி சொல்லிடுற மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று சொல்லிடுறாரே இல்லைங்களா. மாறாக நம்மளுடைய அந்த ஆயுதங்கள் தேவனுடைய வசனம் என்று நமக்கு அங்க நல்லா தெரியும் இல்லைங்களா. சோ அப்போ எந்த சேனை கர்த்தருடைய சேனையா இந்த யுத்தத்துல அங்க பங்கெடுக்கும் சகோதர சகோதரி அப்படி கேக்குற சும்மா கேட்டுட்டு அங்க சில ஆலோசனைகள் அங்க சொல்றாரு. சோ வசனத்துல தெளிவா இருக்கு சபை அல்லது தேவனுடைய ஜனங்கள் அந்த ஆவியன் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை கையில பிடிச்சு கொண்டு இருக்கிறவங்க இந்த அர்மகதோன்ல பயன்படுத்துற யுத்த அல்ல சேனைகள் இல்லை என்பது நமக்கு தெளிவாக அங்க தெரியும். ஏன் அப்படின்னா இவங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஆனா இவங்களுடைய ஆயுதங்கள் ரொம்ப வல்லமை உள்ளதுதான் இல்லைங்களா. ஏன்னா அது இருபுறமும் ரொம்ப வல்லமை தான். ஏன்னா வசனத்துல அதை பத்தி தெளிவாங்க சொல்றாரு. அது அது உள்ள ஊடுருவி போய் வசனம் இல்ல வாசிங்க அது 2 கொரிந்தியர் 10:4 சபை கிட்ட இருக்கிற அந்த போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏதுவானது அல்லதான், ஆனாலும் வல்லமையானது என்ன பண்ணுது அரண்களை நிர்மூலமாக்குதும் அப்படிப்பட்டது தான். ஆனா யாருக்குள்ளனா இது உலகத்துக்குள்ள இல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்படியவர்களுக்கு மத்தியில இந்த ஆயுதங்கள் வல்லமை உள்ளது. பொய் என்னும் அரண் அசத்தியம் என்னும் அரணை நிர்மூலமாக்கும் வல்லமையான ஆயுதம் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வல்லமையான ஆயுதம் இந்த உலகத்தின் மத்தியில வல்லமையா இருக்காது, அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிற ஜனங்களுக்கு மத்தியில வல்லமையா இருக்கும், பெரிய மாற்றங்கள் அங்க பண்ணும். ஆனா இந்த உலகத்தின் மத்தியில அந்த அர்மகதோன் யுத்தம் நடக்கும் போது கர்த்தருடைய பலத்த சேனையா யார் இருப்பாங்க? கண்டிப்பா இந்த சபை இருக்க போறது அங்க இல்ல. பாருங்க அந்த கர்த்தருடைய சேனை பலத்த சேனைன்னு சொல்லப்படுது. ஆனா சபையை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? சிறு மந்தை. சோ எப்படி சொல் பார்த்தாலும் இது சபை இல்ல. ஆனா இது யார் அப்படின்னா வசனத்துக்கு போய் அருமையா காமிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஏன்னா இதே டாபிக் முந்தின சாப்டர்ஸ் எல்லாம் பேசிருக்கிறாரு. இப்ப வசன வாசிங்க, இந்த அர்மகதோன் யுத்தத்துல கர்த்தருடைய சேனையா இருக்க போறவங்க பத்தி யோயேல் 2:11 ஏராளமான பலத்த ஒரு ஜாதி படிங்க
ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும்.
நினைவு இருக்கும் தேவன் பயன்படுத்துற அவருடைய சேனை. அந்த சேனை யாருன்னா ஒரு பலத்த ஜாதி தீவிரமா வந்து பரவும். அந்த ஜாதி போல இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதி வந்தது இல்ல. வசனம் வாசிங்க இப்போ
போல ஓடும் யுத்த வீரரை போல மதியேறும் வரிசையில் திசகாமல் ஒவ்வொன்றும் தன்
சோ இது கட 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 கடன் வாசிச்சுட்டாலும் இந்த போர்ஷன் முழுவதும் நீங்க கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அந்த கர்த்தருடைய பலத்த சேனையை டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறார், விளக்கி இருக்கிறார். ரொம்ப மெடிடேட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த சாப்டர் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் போகணும், ஆனா அப்படி போக முடியாது. டாபிக் அப்படி, ஆனா கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறனால நம்ம அப்படி முன் வச்சுட்டு அங்க போயிடுறோம். ஆனா ரொம்ப அருமையான பகுதி, பர்சனல் ஸ்டடிக்கு நீங்க அங்க எடுக்கலாம். அந்த அந்த ஆர்மி எப்படி இருக்கும் அழகாக சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னால ஜனங்கள் பயந்து நடுங்குவாங்க சொல்றாரு. அதுல வேற என்னென்ன சொல்றாரு, த எர்த், அந்த வசனம் எங்க இருக்குங்க, பூமி பூமி அதிரும். அப்படின்னா அந்த சேனைக்கு முன்னால பூமி வந்து எதை குறிக்குது, இந்த சமுதாய அமைப்புகள் அதிரும். அப்புறம் வானங்கள் அசையும் சொல்ல போறது, என்ன சொல்றாரு, வானங்கள் எக்லிசியாஸ்டிக்கல் பவர், மதம் என்றா அந்த ஆளுகையின் சக்திகள் அது அசைந்து போகும். அப்புறம் சூரியனும் சந்திரனும், சூரியன் சுவிசேஷம், அதனுடைய சோர்ஸ் பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், அதனுடைய ஒளி எல்லாம் ஒன்னும் இல்ல. அப்படின்னா வேதத்தினுடைய சக்தி வெளிச்சமே இந்த சேனைக்கு ஒன்னும் பண்ணாது, அதுக்கு உட்டுப்படாது இந்த சேனை பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, நட்சத்திரங்கள், அப்போஸ்தலர்கள், 12 நட்சத்திரங்கள், இவங்களுடைய நிருபங்கள்ல உள்ள ஆலோசனைகள் எல்லாம் இவங்களுக்கு கட்டுப்படுத்தாது, இதெல்லாமே அவங்களுக்கு முன்னாடி ஒளி மங்கி போயிடு, என்ன சொல்றாரு பாரு. சோ இது ஒரு சேனை, எப்படிப்பட்ட சேனை இது, எதை இப்படி ஒரு சேனை எந்த எந்த தேசத்துல அங்க இருக்கு பிரதர் கேக்குறாரு. அதனுடைய கேரக்டர் எல்லாம் படிச்சுட்டு இல்லைங்களா, அதாவது மதம் என்ற அமைப்பு பயந்து நடுங்கும்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகள் கிட்டத்தட்ட 2000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்திருக்குது, இந்த அமைப்புகளை எல்லாம் அந்த அந்த சேனை கொஞ்சம் கூட கண்டு பயப்படாது. இந்த சேனை பார்த்து அந்த அமைப்புகள் பயப்பட போது சொல்றார், என்ன ஆச்சரியம், அப்படியெல்லாம் எப்படி எந்த தேசத்துல ஒரு சேனை இருக்குது என்று அங்க சகோதரர் கேட்டுட்டு அந்த சேனைய வந்து அவர் அங்க சொல்றாரு. சகோதர சகோதரிகளே, அந்த சேனை அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்துல நீங்க கவனிச்சிருந்தா வரிசையா போகும். அப்புறம் தன்தன் அணியில பின் செல்லும், வரிசை பிசகாமல் போகும். ஏன்னா சேனைனா என்ன இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இல்லைங்களா. மூணு லைன்ல மூணு மூணு பேரா ஸ்குவாடு தான் போகணும் இல்லைங்களா, அதான் கம்பெனி ஸ்குவாடு எல்லாம் சொல்லுவாங்க ஆர்மியில். சோ அப்படி போகும். இப்படி ஒரு ஒழுக்கமான சேனை இந்த காலத்துல எங்க இருக்குது, வல்லமை சொல்லிட்டு சிம்பிளா பிடிக்கிறாரு. நம்ம இது ரொம்ப கொண்டு போக முடியாது, பட் இட் இஸ் த வெரி, ஏதாவது என்னன்னா இப்படி ஒரு சேனை வரும். அந்த சேனை வேற எதுவும் இல்ல, இந்த ஆர்மிஸ் என்னன்னா, தீஸ் ஆர்மிஸ் ஆஃப் த காமன் ஆர் தி காமன் பீப்புள், ஏற்கனவே பார்த்ததா இல்லைங்களா. இந்த கர்த்தருடைய பலத்த சேனை இந்த யுத்தத்துல சபை இல்ல, மாறாக இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளேயே இருக்கிற சாதாரண ஜனங்கள், அதே சமயத்துல கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்கு வெளியில இருக்கிற சாதாரண ஜனங்கள் தான். ஆனா இந்த ஜனங்களை தேவன் எப்படி இப்படி டிஸ்கிரைப் பண்றாரு, ஒழுக்கமா ஒழுங்கமா அந்த வரிசையா வருவாங்கன்னா, ஏன்னா அப்படித்தான் இருக்குது எல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகள், குடும்பம் என்று சொல்லி ஒரு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா தான் அணி அணியாய் வருஷ வருஷையாய், ஏன்னா அந்த சமுதாயம் அப்படித்தான் அரேஞ்ச் ஆயிருக்குது. அப்பா சொல்லிட்டா அப்படியே கீழ்ப்படிவாங்க அந்த குடும்பம். அந்த காலத்துல குடும்பம் குடும்பமா வரிசை வரிசையா அணி அணியா இவர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மோதி கொள்ளாம இவருடைய விரோதியோட ஒரே 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 ஒழுக்கத்தோட அங்க மோதுவாங்க சொல்றாங்க. அப்படின்னா எல்லா ஜனங்களுமே ஒரே விதமான வேகத்துல இந்த யுத்தத்துல அங்க பங்கெடுத்து கொள்ளுவாங்க என்று அங்க சொல்றார். சோ அப்படி அது பங்கெடுத்து அங்க நடக்கும் போது, இந்த யுத்தம் நடக்கும் போது ஒரு வசனம் வாசிங்க, அதுல ஏசாயா 28:21-22 ஒரு வினோதமான காரியத்தை தேவனே இந்த பூமியின் மேல நடப்பிக்கிறார். வசனம் வாசிங்க, பாருங்க அபூர்வம், இங்கிலீஷ்ல அபூர்வம் வருது இல்லைங்க சார், தமிழ்ல அபூர்வம், ஆனா இங்க இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு. படிங்க சார், ஆரம்பத்துல வாசிங்க, ராங் டிரான்ஸ்லேஷன் தான். அபூர்வம்னா எப்படி நீங்க சொல்வீங்க, பாசிட்டிவா நெகட்டிவா, நல்லதா கேட்டதா? அபூர்வம் எது? பொதுவா என்ன சொல்லுவோம்? அபூர்வம் பாசிட்டிவ். ஆச்சரியம் ஆக்சுவலி அப்படி வருது இல்ல. ஏன்னா ஹிஸ் ஸ்ட்ரேஞ்ச் வர்க் அண்ட் பிரிங்கிங் டு பாஸ் ஹிஸ் ஆக்ட், ஹிஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட. அந்நியம் தமிழ்ல ஸ்ட்ரேஞ்ச் அந்நியம். ஏன்னா இந்த உபத்திரவம் அந்த யுத்தம் இந்த பூமியின் மீது தினை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அது தேவன் நிறைவேற்றுவார். அது நிறைவேற்றும் போது அது தேவன் இது வரைக்கும் செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் பார்க்கணும். ரொம்ப விசித்திரமா வினோதமா இதுவரை பார்த்தராத ஒரு அந்நியமான வேலையா இருக்கும். ஏன்னா அந்த உபத்திரவம் அந்த யுத்தம் பத்தி பேசும்போது அது அவ்வளவு தீவிரமா இந்த பூமியின் மீது அங்கிருக்கும். சோ இது அப்படி ஒரு அந்நியமான வேலையாக அங்க இருக்கும் பாக்குறோம். அப்பதான் மிகாயல் எழும்பி நிப்பாரு. சோ அப்போ இது நடக்கும். ஆனா என்னன்னா இது நடக்கிறதுக்கு முன்னால அந்த சபை வந்து அங்க சேர்க்கப்படணுங்கிறது நமக்கு தெரியும். சோ அந்த ஏற்ற சமயம் வர்ற வரைக்குமே இது அங்க நடக்காது. ஆனா அந்த ஏற்ற சமயம் எப்ப வரும்னா அந்த கடைசி அங்கம் அந்த திரையை கடந்து போனதுக்கு பின்பு அங்க வரும். ராஜா தம்முடையவர்களை தன்னிடத்துல சேர்த்ததுக்கு பின்பு அது இந்த ஒரு காலம் வந்துட்டு இந்த யுத்தம் இந்த சேனைகள் அந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதே அங்க நடக்கும். ஆனா அது வரைக்கும் அது கூட நோட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அது வரைக்கும் எது வரைக்கும் சபையின் கடைசி அங்கம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த சேனையினுடைய தளபதி சேனைக்கு கட்டளையிடுவார். அதுக்கு பின்னாடி தான் கட்டளையிடுவார். எதுக்கு பின்னால? லாஸ்ட் சர்ச் மெம்பரு மகிமை அடைஞ்சு பின்னாடி தான் அந்த கேப்டனுடைய கமாண்ட் வரும் இந்த சேனைக்கு. இந்த சேனை ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு. இந்த சேனைக்கு அந்த தளபதிக்கு இந்த சத்தம் வரும். அந்த சத்தம் வர்றதுக்கு முன்னால ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வேலை நடந்து முடியணும். அது முடிஞ்சதுக்கு பின்பு தான் அந்த சத்தம் வரும். ஆனா அந்த வேலை இந்த வேலை இந்த சத்தம் வர்றதுக்கு முன்னால நடந்துட்டு இருக்கிற சபையினுடைய சேர்க்கப்படுகிற வேலை நடந்துட்டு இருக்கும் போது பூமியில என்ன நடக்கும்னா, ஏற்கனவே ஒரு வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, உபத்திரவம் எப்படி வரும்? பிரசவ வேதனைப்படுகிற அந்த பிரசவ பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீனுடைய பிரசவ வேதனை மாதிரி உபத்திரவம் வரும். அப்படின்னா அந்த வேதனை எப்படி நம்ம சொல்லுவோம்? எஸ், ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். வந்து போகும், வந்து போகும், வந்து போகும், வந்து போகும். பெருசா அந்த பிரச்சனை வரும். சோ அந்த பெருசா அந்த லேபர் பெயின் வருவது குறிக்குது அந்த மகா உபத்திரவம்னா. அது ஒரு சர்டன் பாயிண்ட்ல தான் அந்த உச்சக்கட்டத்தை வரும். ஆனா அது வரைக்குமே என்ன இருக்கும்? அங்க வலி இருக்கும், அவ்வப்பொழுது வந்துட்டு இருக்கும். அதுதான் நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே, சபை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க தான், ஆனா அது முழு வீச்சுல வருவதற்கு முன்னாடி தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா இப்படி கொஞ்சம் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து, இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து, அதை விட பெருசா வந்து போகிற காலத்துல யார் இங்க பூமியில இருப்பாங்க? ஏதோ இருக்கிறோம் நாம அங்க இருக்கிறோம். சோ அந்த அந்த பெயின் ஆரம்பிச்சிருக்கு இந்த உலகத்துக்கு. அந்த வலியை அந்த அந்த வேதனை ஆரம்பிச்சிருக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 1 வருஷத்துக்கு ஒரு முறையோங்கிற அளவுக்கு இப்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆயிருக்குது. ஆனா அந்த பெரிய ஒரு வலி வந்து இது முடியும் என்று அங்க நாம பாக்குறோம். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அங்க நம்ம அங்க காத்திருக்க வேண்டி இருக்கு. சோ இந்த சேனையில சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனத்துல மாசிங்க, இன்னும் வேறு யார் யார் இருப்பாங்கன்னு எசேக்கியேல் 7:13-24
அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் திரும்பி வருவதில்லை. அதன் திரளான குறும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழ்ந்ததை எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டார். அவர்கள் எக்காலமோதே எல்லாவற்றையும் வாய்த்த மண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை. என் உக்கிரம் அதன் திரளான குறும்பின் மேலும் இறங்குகிறது. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல் வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவால் நகரத்தில் இருக்கிறவனையும் பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அவர்களே தப்புகிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல மலைகளில் இருப்பார்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்காலும் தண்ணீரை போல் தத்தளிக்கும். ரெட்டை உடுத்திக் கொள்வார்கள். தத்தளிப்பவர்களை மூடும். எல்லா முகங்களும் வெட்கப்படும். எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும்.
கரெக்ட்ங்களா? எசேக்கியேல் 7:13 இது வரைக்கும் வாசிட்டு இருக்கிறீங்க. இப்போ
தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சிலத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்களதினால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடர்களாக இருந்தது. அவருடைய சிங்காரத்தின் மகிமை அகந்தை என்று வைத்து அதிலே அறிவுறுத்தப்படத்தக்கதும்
பாருங்க இப்போ, அண்ட் ஐ வில் கிவ் இட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபார் ப்ரே. அவர்களை அன்னியா அந்த அந்நிய கைகள், அப்புறம் பூமியில என்ன வருதுங்க, பூமியில துஷ்டர்கள், த விகட் ஆஃப் த எர்த். படிங்க, அப்புறம் படிச்சிட்டீங்க,
ஒரு சங்கிலியை பண்ணி வை, தேசம் நியாயத்திற்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகிய புறஜாதிகளின் துஷ்டர்களை வர,
புறஜாதிகளின் துஷ்டர்கள் எதுக்கு, என்ன இந்த வசனத்துல என்ன, அந்த மூன்று வகுப்பார் இல்லீங்களா, அந்நிய கைகள், அப்புறம் பூமியின் துஷ்டர்கள், இப்ப புறஜாதியில துஷ்டர்கள் வருதுங்களா, புறஜாதியில துஷ்டர் வருதா இல்லீங்களா, துஷ்டர் இல்லீங்களா. இங்கிலீஷ்ல ஆஃப் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், த விகட் ஆஃப் த எர்த், த வர்ஸ்ட் ஆஃப் த ஹீதன், துஷ்டர் புறஜாதிகள், துஷ்டர்ல மோசமானவங்க இங்கிலீஷ்ல சொன்னா. சோ இந்த வகுப்பார் கூட இந்த சேனையில வந்து அங்க சேர்றாங்க என்று சொல்லும் போது இது யார் குறிக்கலாம்னா, பிரதர் ரசல் இது ரொம்ப ஸ்பெஷலா சொல்லிருக்கிறார். அதாவது அந்த சேனை சுருக்கமா சொல்லிட்டாரு, அது இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிற சாமானிய ஜனங்கள், அது வெளியே இருக்கிற ஜனங்களையும் அங்க சேர்க்குது. ரொம்ப முக்கியமா கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிற அந்த சாமானிய ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்களை விவரிச்சு சொல்லும் போது இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இவர்கள் அந்நியர்களாம், இவர்கள் பூமியினுடைய துன்மார்க்கரு, இவர்கள் புறஜாதிகள் மத்தியிலேயே மோசமானவங்க வருவாங்க அந்த சேனையில சொல்லும் போது. திஸ் மே பி அண்டர்ஸ்டுட் டு சிக்னிஃபை தட் தி அப்ரைசிங் ஆஃப் தி மாசஸ் ஆஃப் கிறிஸ்டியனிடம் இன் அனார்கி வில், என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஆர் இட் மே சிக்னிஃபை அன் அப்ரைசிங் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆஃப், யார் குறிக்கலானா இந்த அந்நியர்கள், பூமியின் துன்மார்க்கர், புறஜாதியில மோசமானவங்க, பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா, சைனா அண்ட் ஆப்பிரிக்கா அகெயின்ஸ்ட் கிறிஸ்டன்டம். ஒரு வேலை இவங்க யார கூட குறிப்பிடலாம்னா இங்கதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்கள் போல அங்க இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு அசம்ஷன் தான், ஒரு வேலை குறிக்கலாம் சொல்றாங்க. சோ கிறிஸ்டன்டம், கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ ராஜ்யங்களின் ஜனங்கள் அந்த சேனையில முக்கிய பங்கு வகித்தாலும், அந்நியர்கள் புறச்சாதிகள்லயே மோசமானவங்க, பூமியின் துன்மார்க்கரும் கூட இந்த சேனையில பங்கெடுப்பாங்க. அந்த வகுப்பார் ஒருவேளை யாரும் குறிக்கலாம்னா இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் போது இந்தியா, சைனா, ஆப்பிரிக்கால இருக்கிற ஜனங்களை அங்க குறிக்கலாம். அப்போ இந்த தேசங்கள்ல இருந்துட்டு ஒரு அப்ரைசிங் வரலாம்னா ஒரு புரட்சி வெடிக்கலாம், ஒரு சீர்குலைவு வரலாம், ஒரு ஒழுங்கின்மை இந்த உலகம் முழுக்க உண்டாகலாம் என்று அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அப்புறம் சொல்லிட்டு அவர் ஒப்பீனியன் ஹவவர், இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா அவர் ஒப்பீனியன் ஹவவர் இஸ் தட் த வர்ஸ்ட் ஆஃப் த ஹீதன், புறஜாதியர்லயே மோசமானவங்கன்னு சொல்லிருக்கு இல்லீங்களா, அது வந்து ஆர் தோஸ் இன் த கிறிஸ்டன்டம் ஹூ ஆர் வித்வுட் காட் அண்ட் வித்வுட் கிறிஸ்டியன் சென்டிமெண்ட்ஸ் ஆர் ஹோப்ஸ் ஃபார். சோ இந்த வார்த்தைகள் இந்தியா, சைனா, மற்ற தேசங்கள் இருக்கிற ஜனங்களை குறிக்க வாய்ப்பு இருக்கு, அங்கிருந்து கூட பொறிச்சு வரலாம் தான். ஆனா நம்ம ஒப்பீனியன் என்னன்னா இந்த புறஜாதிகளையே மோசமானவங்கிறது உண்மையிலேயே யார்தான் குறிக்கும் அப்படின்னா, கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளேயே இருக்கிற கடவுளி இல்லாதவங்க, கிறிஸ்தவ கொள்கைகளே படி தங்களை நடத்தி கொள்ளாத மோசமானவங்க சொல்றேன். சோ பாருங்க, இப்ப ரொம்ப ஆச்சரியமே, இப்போ வெளியே இருக்கிற இந்த அந்நிய ஜனங்களை பார்க்கலாம், கிறிஸ்தவ மண்டலத்துல தான் மோசமான ஜனங்கள். இவங்க வந்துட்டு இன்னைக்கு அறியாமை மற்றும் ஒரு கட்டுப்பாடு மாயைக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. ஆனா எப்போ அதெல்லாம் வெளியா அது விடுவிக்கப்படுதோ இவர்கள் இந்த கர்த்தருடைய பலத்த சேனைய அந்த யுத்தத்துல அங்க உண்டாயிடுவாங்க என்று நாம அங்க பாக்குறோம். சோ இதுவரைக்கும் இன்னைக்கு நாம நிறைவு செய்யலாம். சோ இந்த அர்மகதோன் யுத்தம் ரொம்ப தீவிரமானதா இருக்கும் என்பதனால தான் தேவன் நிறைய அடையாள வார்த்தைகளை இதுக்கு பயன்படுத்திருக்கிறார். ஒரு சிலது தான் நாம இன்னைக்கு அங்க பார்த்தோம். இந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு ஏற்கனவே தேவன் அவருடைய திட்டத்துல ரெண்டு அருமையான நிழல்கள் செய்துட்டார், யூத தேசத்தின் அழிவு மற்றும் பிரெஞ்சு புரட்சி. ஆனா இந்த நிழல்களை பார்க்கலும் இந்த அர்மகதோன் யுத்தம் மிக தீவிரமா மிக கொடியதா இந்த பூமியின் மீது வரும், யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா சபைக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, கொஞ்சம் முன்னால காக்கப்பட்டுடுவாங்க. அதே போல அதன் மத்தியில சிறுமையா தாழ்மையா தேவ நியாயத்தை நீதியை நடப்பிக்கிற ஜனங்கள் கூட அங்க பாதுகாக்கப்பட்டுடுவாங்க. ஆனா இந்த யுத்தத்துல கர்த்தருடைய பலத்த சேனை என்ற ஒரு சேனை இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற எந்த ராஜ்யத்தினுடைய சேனை அல்ல. மாறாக சகோதர சகோதரிகளே, அது கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள சாதாரண ஜனங்கள். அவர்கள் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் மயக்கமாயிருக்கிறாங்க. அது புறஜாடி ஜனங்களையும் கூட அங்க சேர்த்தே அங்க இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம் வரும்போது இந்த யுத்தம் நடக்கிற அந்த சூழல்களை பத்தி நாம் அங்க பார்க்கலாம். அந்த யுத்தத்தின் மத்தியில நடக்கிற கிளைமேக்ஸ், யாக்கோபி நிக்கெட் காலம் பத்தி கூட நாம் அங்க பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.